நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது பண்பலகிலா வாரம்தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை என்ற சிறப்பு நிகழ்ச்சியை நம்ம எல்லாருமே தொடர்ந்து மகிழ்ச்சியாக கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புத்தனாம்பட்டி நேரு நினைவு கல்லூரியின் தமிழாய்வுத்துறை இணை பேராசிரியர் முனைவர் கி கீதா அவர்கள் வைகை நதி நாகரிகம் கீழடி குறித்த பதிவுகள் என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு எடுத்து கூறுவதற்காக தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சியில் முனைவர் சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வைகை நதி நாகரிகம் கீழடி குறித்த பதிவுகள் என்ற புத்தகத்தை பார்ப்போம். இத்தகைய சிறந்ததொரு புத்தகம் முதல் பதிப்பாக டிசம்பர் 2017 ஆண்டும் இரண்டாம் பதிப்பாக அக்டோபர் 2024 ஆண்டும் சென்னை விகடன் பிரசுரம் வெளியிட்டுள்ளார்கள். விலை 210 ரூபாய், பக்கங்கள் 252. நூலாசிரியர் மதுரையை சேர்ந்தவர். இவர் 2 ஆய்வு நூல்களும் 7 சிறுநூல்களும் எழுதியுள்ளார். காவல் கோட்டம் என்ற இவரது முதல் நாவலுக்கு 2011 ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பு வகிக்கின்றார். வைகை மற்றும் மதுரை ஆகிய இரு சொற்களும் தமிழ் சமூகத்தின் ஆதி நினைவை சுட்டுபவை. உலகின் பழமையான பேரிலக்கிய தொகுதிகளில் ஒன்றான சங்க இலக்கியம் இச்சொற்களை தனது விதை நெல்லாகவே பேணுகிறது. தமிழ் வைகை என்ற இரு நதியோடு மொழியை இணைத்து பேசுகிறது. நூலாசிரியர் தமது முன்னுரையில் இதுவரை வைகை கரையிலோ அல்லது மதுரையை மையப்படுத்தியோ விரிவான அகழ்வாய்வு நிகழ்த்தப்படவில்லை. முதன்முறையாக நிகழும் பொழுது வியப்பு கலந்த ஆர்வத்துடன் அந்நிலம் நோக்கி சென்றேன். அமர்நாத் ராமகிருஷ்ணன் குழுவினரோடு பல நாட்களை செலவிட்டேன். மண்ணுக்குள் அகழ்ந்து நுழையும் உயிரினம் போல கீழடி அகழ்வாய்வு கண்டுபிடிப்புகள் மேலெழுந்த பொழுது ஆனந்தவுடன் இதழில் வைகை நதி நாகரிகம் என்ற தலைப்பில் தொடர் கட்டுரை எழுதினேன். அக்கட்டுரையின் வழி வாசகர்களின் கவனத்துக்கு கொண்டு சென்றன. கீழடி அகழ்வாய்வில் முழுமையான அர்ப்பணிப்போடு ஈடுபட்டவர்கள் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன், ஆய்வாளர்கள் மற்றும் ஆய்வு மாணவர்கள், நிலம் தந்து உதவிய விவசாயிகள் அனைவருக்கும் நன்றி சொல்வது நம் கடமை என்று நூலாசிரியர் தம் முன்னுரையில் குறிப்பிட்டுள்ளார். இந்நூலில் தமிழ் இந்து நாளிதழில் கீழடி யாசகம் கேட்கும் தொல்நகரம் எனும் கட்டுரையும் விகடன் தடம் எனும் இதழில் கீழடி புனைவும் அரசியலும் எனும் கட்டுரையும் தமிழ் இந்து நாளிதழில் கிடப்பில் போடப்படுகிறதா கீழடி எனும் கட்டுரையும் தீக்கதிர் எனும் நாளிதழில் நேர்காணல் நிகழ்ச்சியாக கீழடி தமிழ் நாகரிக வரலாற்றின் உயிர்நாடு எனும் தலைப்பிலும் தீக்கதிர் எனும் நாளிதழில் நேர்காணல் நிகழ்ச்சியில் கீழடி மூன்றாம் கட்ட ஆய்வும் முடித்து வைக்கும் ஏற்பாடும் எனும் தலைப்பிலும் கீழடி சூழ்ச்சிக்கு இரையாகும் வரலாறு எனும் கட்டுரை ஜூனியர் விகடன் இதழில் வெளியான படைப்புகளாகும். தென்னந்தோப்புக்கு நடுவில் நடந்த அகழ்வாய்வு. பாண்டியர்களின் பழைய தலைநகர் நானலூரில் கண்மாய்கரை மேட்டில்தான் இந்த தென்னந்தோப்பு அமைந்திருக்கிறது. காலத்தின் கரங்களால் இருக பூட்டப்பட்ட மதுரை என்ற ஊர் ஒரு ஆதி ரகசியத்தின் கதவை தென்னந்தோப்பின் காற்று மெல்ல அசைத்து பார்க்கிறது. மதுரை என்றாலே சவால்களுக்கு பஞ்சம் இருக்காது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவன் உலகம் முழுவதும் இருக்கும் நகரங்களை பார்த்து சவால் விட்டான். ஒரு துலாக்கோலை கொண்டு வாருங்கள், அதன் ஒரு தட்டில் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நகரங்களையும் வையுங்கள், இன்னொரு தட்டில் மதுரையை மட்டும் வையுங்கள். பெருமையும் சிறப்பும் காரணமாக மதுரை இருக்கும் தட்டே கணம் தாங்காமல் கீழிறங்கும் என்றான். உலக நகரங்களை எல்லாம் சேர்த்தாலும் மதுரையின் புகழுக்கு ஈடு ஆகாதா? என கோபம் கொள்ள தேவையில்லை. மதுரை என்பது ஈடு இணையற்ற ஒரு நகரம் என்பதற்கான அறிவிப்பை கம்பீரத்தோடு அவன் வெளியிட்டிருக்கிறான். இந்த நகரத்தை அவன் எவ்வளவு நேசித்திருந்தால் இப்படி ஒரு அறிவிப்பை தாங்கிய கவிதையை தமிழ் சமூகம் பாதுகாத்து வருகிறது. இந்த சமூகத்துக்கு மதுரையின் மீது இருக்கும் மதிப்பை எண்ணி பாருங்கள். பரிபாடலில் 6வதாக இடம்பெற்றுள்ள இந்த பாடல் மதுரையை பற்றிய கவிதை அல்ல, கனவு. இவ்வளவு பெரிய கனவை உருவாக்கி அதை காத்து வரும் திறன் மதுரைக்கு உண்டு. ஏனென்றால் மதுரை என்பது ஒரு நகரத்தின் பெயர் மட்டுமல்ல, தமிழ் மொழியின் பண்பாட்டின் தமிழ் இலக்கியத்தின் முகம். அது நிலத்தை குறிக்கும் சொல்லாக மட்டுமல்லாமல் தமிழர்களின் நினைவை குறிக்கும் சொல்லாகவும் இருக்கிறது. உலகில் மிக மூத்த அரச குலங்களுள் ஒன்று பாண்டியர்களின் குலம். 1000 ஆண்டுகளுக்கு முன் வேப்பம்பூ மாலையை அடையாளப்பூவாக அணிந்த பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை என சங்க இலக்கியங்கள் சுட்டுகின்றன. இன்றளவும் மதுரையின் அரசி மீனாட்சிக்கு திருநாளில் வேப்பம்பூ மாலைதான் சுட்டப்படுகிறது. காலத்தின் மிக நீண்ட நோட்டத்தில் தனது அடையாளங்களையும் மரபுகளையும் உதிர்ந்து விடாமல் மதுரை காத்து வருகிறது. நீண்ட காலப்பரப்பில் மதுரையை பற்றிய செய்திகள் இலக்கியங்களில் தொடர்ந்து பேசி வருகின்றன. விந்தியமலைக்கு தெற்கே புகழ்பெற்ற நகரமாக மதுரை இருந்தது என்பதை வால்மீகி வர்ணிக்கின்றார். திரௌபதியின் சுயம்பரத்தில் பாண்டியரசன் கலந்து கொண்டதாக வியாசன் எழுதுகின்றார். கௌடில்யரும் காளிதாசனும் இந்த நகரை வியந்து பாடுகின்றனர். கடல் கடந்த தேசங்களில் இருந்து பயணிகள் காலந்தோறும் இந்த நகருக்குள் வந்தவனம் இருந்துள்ளனர். பரிபாடலும் மதுரை காஞ்சியும் பதிவு செய்கின்றன. இதன் பிரம்மாண்டத்தை சிலப்பதிகாரம் விரித்து காட்டியுள்ளது. தேவாரம் பாடிய மூவரும் ஆழ்வார்கள் பலரும் பாடியுள்ளனர். மதுரையின் பெருமைக்கும் பாரம்பரியத்துக்கும் உள்ள இலக்கிய ஆதாரங்களை போல எண்ணிலடங்காத வரலாறு மற்றும் தொல்லியல் ஆதாரங்களும் உள்ளன. இதுவரை கண்டறியப்பட்ட கல்வெட்டுக்கள் அதிகம் கிடைத்திருப்பது மதுரை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில்தான். மதுரை பள்ளி சந்தை திடல். தொல்பொருள் ஆய்வுத்துறை மதுரையிலிருந்து தென்கிழக்காக சுமார் 12 கிலோமீட்டரில் பள்ளிச்சந்தை திடல் என்ற இடத்தில் தென்னந்தோப்புக்குள் கடந்த 5 மாதங்களாக அகழ்வாராய்ச்சியை நடத்தி வருகிறது. இந்த ஆய்வில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களும் அமைப்புகளும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன. சுமார் 2500க்கும் மேற்பட்ட ஆண்டுகளில் மனிதர்கள் குடியிருந்த குடியிருப்பு பகுதியாக வரிசை வரிசையாக வீடுகள், மிக அகலமான செங்கற்கள், தரைத்தளமாக கனமான தட்டோடுகள், மேற்கூரைக்கு ஆணி அறையப்பட்ட செம்மண் ஓடுகள், வீடுகளை ஒட்டி பெரும் அகலத்தில் நீண்ட சுவர்கள், தண்ணீர் வழிந்தோட வடிகால்கள், வட்ட வடிவ உரையிடப்பட்ட கிணறு என நிலத்துக்குள் ஒரு நகரமே துயில் கொண்டிருக்கிறது. அதை துயில் எழுப்பும் நிகழ்ச்சியில் தொல்பொருள் ஆய்வுத்துறை ஈடுபட்டிருக்கிறது. நீருக்குள் மூழ்கிய நகரங்களை ஹாலிவுட் படங்களின் கிராஃபிக்ஸ் காட்சியில் பார்க்கலாம். ஆனால் மண்ணுக்குள் இருந்து மேலே எழும் நகரங்களை தமிழ்நாடு போன்ற மனித நாகரிகத்தின் பாரம்பரிய தொட்டில்களில்தான் பார்க்க முடியும். பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளால் ஒருபோதும் கைக்கொள்ள முடியாத பெருமைகளை நம் நாட்டு கிராம ஊராட்சிகள் தன்னகத்தை கொண்டுள்ளன. தமிழ்நாட்டில் இதுவரை நடந்துள்ள அகழ்வாய்வுகளில் சங்க காலத்தில் குடியிருப்பு பகுதி கிடைத்திருப்பது இதுதான் முதல் முறை என்கிறார்கள் தொழிலாளர்கள். இங்கு கிடைத்திருக்கும் பொருள்களின் பட்டியல் மிக நீளமானது மற்றும் நம்ப முடியாத வியப்பை ஏற்படுத்தக்கூடியது. இப்போது சொல்லுங்கள், பரிபாடலின் புலவன் எழுதியது வெறும் வாய்ச்சவடால் அல்ல, வாழ்வின் செருக்கில் இருந்து மேலெழுந்த சவால் என்பது உண்மை அல்லவா? வைகை நதி நாகரிகம். மனித குலத்தின் நாகரிகங்கள் எல்லாம் நதிக்கரையின் ஈரமணலில்தான் தொடங்கின. ஜீவநதி அல்லாத வரலும் நதிக்கரையிலும் மனித நாகரிகம் தலை தூங்கும் என்பதற்கான சான்றுதான் வைகை. தமிழ் நாகரிகத்தின் தொட்டிலாக வைகையே இருந்துள்ளது. வருடத்தில் 4 மாதங்களே நீர் ஓடும் வைகையின் கரையில் 1000 ஆண்டுகளாக மக்கள் கூட்டம் செழித்தோங்கி வளர்ந்துள்ளது. மத்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் அகழ்வாய்வு பிரிவு வைகை நதிக்கரை நாகரிகத்தை பற்றி முழுமையான கலாய்வை நடத்தி முடிவு செய்தது. அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையிலான குழு 2013 மற்றும் 2014 ஆண்டுகளின் வைகையில் தொடக்க இடமான வெள்ளிமலையிலிருந்து அது வங்கக்கடலில் கலக்கும் அழகன்குளம் ஆத்தங்குறை வரை ஆற்றின் இருபுறமும் 5 கிலோமீட்டர் தூரத்திற்குள் இருக்கும் எல்லா கிராமங்களிலும் தொல்லியல் கலாய்வு நடத்தியது. சுமார் 350 கிராமங்களில் கலாய்வு நடத்திய இந்த குழு 293 கிராமங்களில் ஏதேனும் ஒரு வகையில் தொல்லியல் எச்சங்கள் இருப்பதை கண்டறிந்துள்ளது. அதாவது 80% கிராமங்கள் பலமான வரலாற்று ஆதாரங்களை கொண்டுள்ளன. 256 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு நதியில் சுமார் 1 கிலோமீட்டருக்கு ஒரு கிராமம் காலத்தின் மங்காத சுவடுகளை தனது தொழில் சுமந்தபடி நிற்கிறது. வைகை வறண்ட நதி மட்டுமல்ல, வரலாற்று நதி என்பதை நிரூபிக்கும் புள்ளி விவரங்களே இவை. மதுரைக்கு மிக அருகில் வைகை ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் கிராமம் தேனூர். முதலாம் ராஜராஜ சோழன் கல்வெட்டும் சடாவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்து கல்வெட்டும் சங்க இலக்கியமும் இந்த ஊரின் சிறப்பை பதிவு செய்கின்றன என இலக்கிய தொல்லியல் அறிஞர்கள் கூறுகின்றனர். ஆனால் அறிஞர்கள் யாரும் ஆய்வு நடத்தாமல் தானாகவே வெளிவந்த சுயம்புவான கண்டுபிடிப்பு ஒன்று உண்டு. சிலப்பதிகாரத்தின் கடைசி பகுதியில் 1000 பொற்கொள்ளர்களின் தலைகளை கொய்து கண்ணகியை சாந்தப்படுத்தான் பாண்டியவேந்தன் என சொல்லப்படுகிறது. இது ஒரு படைப்பாளியின் கற்பனையாக இருக்கலாம். ஆனால் பெரும் எண்ணிக்கையில் பொற்கொள்ளர்கள் வங்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது காட்சி. இது எவ்வளவு பெரும் எண்ணிக்கையில் பொற்கொள்ளர்கள் வாழ்வதற்கான தேவை இந்த இருந்த நகரமாக மருதுரை இருந்துள்ளது. அப்படி என்றால் அவ்வளவு வேலைப்பாடுகள் செய்ய தேவையான பொற்குவியல் இருந்துள்ளது என்பதை யூகிப்பது கடினமல்ல. ஒரு கல்வெட்டு ஆதாரம், ஒரு இலக்கிய ஆதாரம், ஒரு வாய்மொழி வரலாற்று ஆதாரம் என ஒவ்வொன்றாக சேர்த்து கொண்டிருந்தால் கை நிறைய தங்க கட்டிகளோடு நம் முன்னால் வந்து நிற்கிறாள் கோதை. அவளின் கைகளில் இருக்கும் மண் கலயத்திலேயே இவ்வளவு தங்கலம் என்றால் மாமதுரைக்குள் எவ்வளவோ. சங்க இலை அகநானூற்று பாடல் ஒன்றில் பொருள் தேடி வடதிசை சென்ற தலைவன் தவற தாமதமானதால் கோபமான தலைவி பாடலிபுத்திரத்தில் அடுத்து சோனை நதிக்கரையின் நந்த வம்சத்தினர் புதைத்து வைத்த புதையில் நம் தம்மை விட அதிக செல்வத்தை கொண்டது என நினைத்து தேடிக்கொண்டிருக்கிறானோ என கேட்கின்றாள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோனை நதிக்கரை நந்த வம்சத்தினரின் புதையலுக்கு இலக்கிய சான்று கூறுகிறது. சாம்ராஜ்யங்களை ஆண்ட பேரரசர்களின் பெயர்கள் கூட கல்லெழுத்துக்குள் பதுங்கியிருக்கும் நிலையில் சாமானிய பெண்ணின் பெயர் ஒன்று பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு இன்றும் மின்னுகிறது. அந்த மின்னும் ஒளியின் சிரித்து கொண்டே கொதை சொல்லும் செய்தி இதுதான். வைகை நதிக்கரை சங்க தமிழை மட்டும் வளர்க்கவில்லை, தங்க தமிழையும் வளர்த்தது. நடுக்கற்கள். நமது முன்னோர்கள் இறந்து போன ஒருவன் எதிர்காலத்தில் நினைக்கப்பட வேண்டும் என்பதற்கான எண்ணற்ற முயற்சிகளை செய்தார்கள். அவர்களது விடாப்பிடியான முயற்சியின் அடையாளமே நடுக்கற்கள். தொல்காப்பியன் தனது இலக்கண நூலில் ஒரு வீரனின் புகழை என்றென்றும் சுமந்து நிற்கப் போவதால் வலிமை மிகுந்த கல்லைத்தான் நடுக்கல்லாக நட வேண்டும். ஊருக்கு பக்கத்தில் கிடைக்கிறது என்பதால் எந்த கல்லையும் தூக்கி நட்டுவிடக்கூடாது என்கின்றான். நெற்கதிரில் விளைந்த கதிர் விளையாத கதிர் என இருப்பது போல கல்லிலும் விளைந்த கல் விளையாத கல் இருக்கின்றன. உதாரணமாக இமயமலை கல்லை வைத்து அம்மி குலவி செய்தால் அம்மியில் வைத்த இஞ்சியை இடிக்கும் பொழுது இமயமும் இடிந்துவிடும். அதுவே விளைந்த கல்லில் செய்தால் இடி தாங்காது இஞ்சி. ஆட்காட்டி விரலை மடித்து மண்பானையை தட்டி பார்த்து வாங்கும் பாட்டியைப் போல பாறையின் மேலே ஓடும் ரேகையை தட்டி பார்த்து அதன் விளைச்சலையும் பக்குவத்தையும் சொல்லும் மனிதர்கள் இன்றும் இருக்கின்றார்கள். அவர்கள் மரபு வழியில் அறிவை பெற்றவர்கள். நடுக்கற்கள் அமைக்கும் வழக்கம் சங்க காலத்தில் மிக அதிகமாக இருந்ததை இலக்கியங்கள் மூலம் அறியலாம். ஏழு வகையான போர்கள், அவற்றில் எண்ணற்ற வகையான மரணங்கள். எல்லா மரணங்களும் சமூகத்தால் நினைக்கப்படுவது இல்லை. அவற்றில் தனித்துவமான வீரத்தை வெளிப்படுத்தியவனின் செயல்தான் போற்றப்படுகிறது. அந்த வீரனே கல்லிலும் கவியிலும் வாழ்பவன் ஆகின்றான். பாறை ஓவியம். மனிதன் தோன்றியவுடன் எழுத்துக்களை கண்டறிந்து விடவில்லை. ஓவியமும் எழுத்தும் தாயும் செய்யும் போல. ஓவியத்துக்கு வயது 30,000 ஆண்டுகள் என்றால் எழுத்தின் வயது சுமார் 3,000 ஆண்டுகள்தான். கோடிகளின் கடைக்குட்டி தான் எழுத்து. மனிதனின் பரிணாம வரிசையில் பாறை ஓவியங்கள் மிக முக்கிய சாட்சியம். எழுதப்பட்ட வரலாறுகளால் எட்டி தொட முடியாத எல்லையை ஆதி மனிதனின் முதல் கிறுக்கல்கள் தான் ஆவணப்படுத்தியுள்ளன. வைகை கரையில் வளர்ந்த நாகரிகமும் தனது பழமையான சாட்சியங்களை பாறை ஓவியங்களில் தான் பாதுகாத்து வருகிறது. பாறையில் வரையப்பட்ட ஓவியம் சொல்லும் வரலாறு இது என்றால், பானை ஓட்டில் வரையப்பட்ட ஒரு ஓவியமோ கடல் கடந்த கதையை சொல்லுகிறது. பானை ஓட்டில் பதிவான ஓவியம். வைகை நதி கடலோடு கலக்கும் முகத்துவாரத்தில் இருக்கும் குளம் அழகன் குளம். இது ஒரு துறைமுக நகரம். தூர தேசங்களில் இருந்து கப்பல்கள் சதா வந்து கொண்டே இருக்கும் இடம். கடற்கரை பகுதியில் வெயிலின் தாக்கம் தாங்க முடியாமல் பனைமர நிழலில் சற்றே ஆசுவாசப்படுத்தி கொண்டவன் கண்களை திறந்து பார்த்தான். கடலின் அசைந்தாடியபடி கப்பல் ஒன்று கரையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. கப்பல் தனித்துவமான அழகோடு இருப்பதை அவன் கூர்ந்து கவனித்தான். அதன் அழகை தரையில் கிடந்த உலக குச்சி ஒன்றை எடுத்தவன் அந்த கப்பலை பார்த்தபடியே கையில் வைத்திருக்கும் பானை ஓட்டின் மேல் கீற ஆரம்பித்தான். அவனது கீறல்களின் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கப்பல் கோட்டோவியமாக பதிவானது. பானை ஓட்டில் பதிவான அந்த ஓவியம் ஓர் அபூர்வ ஆவணமாக மாறும் என யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். அந்த துறைமுகத்தையே மண் மூட செய்தது. நூற்றாண்டுகள் உருண்டோடின. அந்த இடத்தில் ஒரு துறைமுகம் இருந்ததை இலக்கியத்தில் பதிவு செய்யாமல் போயினர். தமிழர்களின் நினைவில் இருந்தே அழகன்குளம் அழிந்து போனது. சுமார் 2,000 ஆண்டுகள் கழிந்த பின்னர் தமிழ்நாடு தொல்லியல் துறையினர் கோட்டைமேடு என மக்களால் இன்று அழைக்கப்படும் அந்த மண்மேவிய பகுதியில் அகழ்வாராய்ச்சி நடத்தினர். அப்போது மண்ணுக்குள் சிதையுண்ட பானை ஓடுகள் கிடைத்தன. அதில் இந்த கையளவு அகலம் கொண்ட பானை ஓட்டில் கப்பலின் கோட்டோவியம் ஒன்று இருந்தது. இதை ஆய்வு செய்த தொல்லியலாளர்கள் இதில் வரையப்பட்டுள்ளது அன்றைய ரோமானிய கப்பல் என்று உறுதிப்படுத்தினர். எகிப்து நாட்டின் துறைமுகத்தில் கிடைத்த பானை ஓடும் ஆஸ்திரிய நாட்டு அருங்காட்சியகத்தில் இருக்கும் வணிக ஒப்பந்தமும் அழகன் குளத்து பானை ஓட்டு ஓவியமும் வணிகம் சிறப்பாக நடந்த நிகழ்வை உலகுக்கு தந்துள்ளன. கடலில் பயண பயணிகள். சிந்துவெளி பகுதியில் கண்டறியப்பட்ட கப்பல் முத்திரைகள் அன்றைய செழிப்பு மிகுந்த நாகரிகத்தின் சான்றாக விளங்குகின்றன. நடுக்கடல் பயண வழிகள் கண்டு அறியப்படாத காலம் இது. அந்த காலத்தில் கரையை ஒட்டிய பயணமாக கப்பல்கள் செல்லும் பொழுது சில நேரங்களில் கப்பல்கள் விலகி கடலுக்குள் நீண்ட தூரம் சென்றுவிட்டால் கரை எந்த திசையில் இருக்கிறது என்று தெரியாமல் போய்விடும். அப்பொழுது மாலுமி தன்னிடம் உள்ள காகத்தை எடுத்து பறக்க விடுவார். அது கரை இருக்கும் திசையை நோக்கி பறந்து செல்லும். அதனை வைத்து கப்பலை இயக்குவார். கப்பல்களுக்கு காகங்கள் வழிகாட்டிய காலம் அது. ஃபாரோவில் கிடைத்த கப்பல் முத்திரையில் திசை காட்டும் பறவையும் சேர்ந்திருக்கிறது. சிந்துவெளி பகுதியில் நடந்த வணிக பரிமாற்றத்தின் சான்றாக பார்க்கப்படுகிறது. வணிகத்துக்கு வந்தவர்கள் பொருள் பெரும் பொருளோடும் புதிய பண்பாட்டோடும் வந்து இறங்கியிருக்கின்றனர். இந்த புது விருந்தினர்களின் முன்வருகையை உணர்த்துவதாக காக்கை இருந்தது என்பதை காக்கை பாடினார் நச்சநிலையார். விருந்தினர் வரவை உணர்த்தும் காக்கையும் கரைந்தது என்பதை பாடியதற்காகவே காக்கை பாடினியார் என்று பெயர் விடுத்த கவி. இன்று இருக்கும் நம்பிக்கை 2,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது என்பதற்கு இந்த பாடலும் பாடலாசிரியரின் பெயருமே சான்று கூறுகின்றன. கிரேக்கத்தின் அரசியல் வரலாறு. வரலாறு எனும் விசித்திரத்தை அதை விட்டு சென்ற கலடித்தளத்தில் இருந்து மட்டுமே நாம் அனுமானிக்க முடியும். அடுத்தவன் ஆய்வு செய்து மறுக்கும் வரை இந்த அனுமானத்தை உண்மை என வாதிட்டு கொண்டிருக்கலாம். வரலாறு உண்மையை போலவே நிரந்தரமானது அல்ல. அரசியல் காரணங்களால் வட இந்திய தொடர்புகள் அறுபட்ட நிலையில் ரோமானியர்கள் கடல் வழியை கண்டறிந்து மதுரையை சுற்றியுள்ள பகுதிகளில் யவனர்களாக வாணிபம் செய்தது அதற்கான சான்றுகளாக நிறைய ரோமானிய நாணயங்கள் வைகை நதிக்கரை ஓரம் கிடைத்தது. இப்படி ஏராளம் அரிய காட்சிகளை வடம்பிடித்து காட்டுகின்றார். பார்த்தியாவுடன் யுத்தம் நடத்தி இறுதியில் சமரசம் செய்து கொண்ட மன்னன் அகஸ்டஸ் சீசரின் ஆட்சி காலத்தில் ரோம் நகரம் வணிக தொடர்பு வைத்துள்ள நகரங்களை பற்றி வரைபடத்தை தயாரிக்க சொன்னான். அவனது ஆணைப்படி கல்லிலே பொறிக்கப்பட்ட ஒரு வரைபடம் தயாரிக்கப்பட்டது. பியூட்டிங்கர் டேபிள் என அழைக்கப்படும் இந்த வரைபடத்தின் பாண்டிய துறைமுகம் கொற்கை குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்லிலே வரையப்பட்ட வரைபடத்தில் மதுரையின் ஆட்சி செய்த நன்மாரனை பற்றி நகிரன் என்கிற புலவன் கவியிலே ஒரு வரைபடத்தை வரைந்து காட்டினான். அரண்மனையில் மன்னனின் அன்றாட வாழ்வை பற்றி பாடலாக எடுத்துக்கொள்ளலாம். எல்லா காலங்களிலும் பண்பாடு வணிகத்தை பின்தொடர்ந்து வந்து சேரும். அப்படித்தான் எண்ணற்றவை வந்து சேர்ந்தன. ரோமானியர்களின் வரலாறு. கிபி முதலாம் நூற்றாண்டில் பெயர் அறியப்படாத மாலிமையால் எழுதப்பட்ட தி பெர்ப்ளஸ் ஆஃப் தி எரித்ரேயன் சி என்ற நூலில் ரோமானிய பேரரசுக்கு இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களின் விவரங்கள் அளிக்கப்படுகின்றன. அவற்றில் முத்து, மிளகு, பட்டு, கற்பூரம், நவரத்தினங்கள் ஆகியவை முக்கிய இடத்தை பெறுகின்றன. தமிழகத்திலிருந்து கிரேக்கத்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களாக பாண்டி நாட்டு முத்துக்கள், சேர நாட்டு மிளகு, சோழ நாட்டின் நவரத்தின கற்களும் ஆகும். குறிப்பாக முத்துக்களின் ஆதிக்கமே அன்று ரோமாபுரியை ஆட்டிப்படைத்திருக்கிறது. ஒரு பெண் ஒரு முத்து அணிந்து பொது இடத்தில் நடந்து செல்வது என்பது அவளுக்கு முன்னால் ஒரு படைவீரர் நடந்து செல்வதைப் போல மதிப்பு அளிப்பதாக அவர்கள் கருதினார்கள். ரோமாபுரியிலிருந்து வருடத்திற்கு மில்லியன் தொகைகள் மதிப்பிலான தங்கம் வீணாவதாக அரசின் கணக்காளர்கள் கண்டித்தார்கள். கிளியோபட்ரா தான் அருந்தும் மதுவில் தன்னிடம் விலை உயர்ந்த முத்தை கரைத்து குடித்தாள் என்பதும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆய்வு பணியை மேற்கொள்ளும் குழுவின் பொறுப்பாளர் அமர்நாத் கிருஷ்ணன் கூறுவது போல அகழ்வாய்வுக்கான ஒரு பொக்கிஷம் கீழடி. இந்த இடத்தை நாம் பாதுகாப்பதும் தொடர்ந்து இந்த அகழ்வாய்வு பணிகள் நடப்பதை உறுதி செய்வதும் தமிழ் சமூகம் முன்னெடுக்க வேண்டிய கடமை. இங்கு நடத்த வேண்டிய ஆய்வுக்கான ஒரு நீண்ட கால திட்டத்தை தொழில்துறை உருவாக்கப்பட வேண்டும். அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறையின் வகை கையில் சேர்க்க வேண்டும். தமிழ் மொழியின் மீதும் வரலாற்றின் மீதும் பண்பாட்டின் மீதும் அக்கறை கொண்ட எல்லோரும் ஒருங்கிணைந்து பதில் தேட வேண்டிய கேள்விகள் இவை. கீழடி யாசகம் கேட்கும் தொல் நகரம் எனும் தலைப்பில் கீழடியில் இருக்கும் தொல்லியல் மேடு சுமார் 110 ஏக்கர் பரப்பை கொண்டது. அதில் வெறும் 50 சென்ட் நிலப்பரப்பில்தான் அகழ்வாய்வு நடந்துள்ளது. மீதி இருக்கும் பெரும் பகுதிகளில் அகழ்வாய்வுகள் தொடர்ந்து செய்தால் இந்த நகரத்தின் பல்வேறு பகுதிகளை நம்மால் கண்டறிய முடியும். இந்த ஆய்வினை அர்ப்பணிப்பு உணர்வோடு நடத்தி கொண்டிருக்கும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையிலான குழுவினர் சங்க இலக்கியம் சொல்லும் அதே புவியியல் அமைப்பில்தான் இன்று ஆய்வு அகழ்வாய்வு இடம் இருக்கிறது. கீழடி புனைவும் அரசியலும். கீழடி நிலத்தை பாதுகாப்பது என்பது ஒரு பெரும் பணி. ஒரு பெரும் நாகரிகத்தின் அடையாளங்களை தாங்கி நிற்கும் இந்த தொல்லியல் மேட்டை பாதுகாத்து எதிர்கால தலைமுறையினரின் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. அரசியல் மன உறுதி தேவைப்படுகிறது. அதை உருவாக்க அனைத்து முனைகளிலும் இயங்க வேண்டிய தேவையுள்ளது. கீழடி தமிழர் நாகரிக வரலாற்றின் உயிர் நாடி. கீழடி 3ஆம் கட்ட ஆய்வும் முடித்து வைக்கும் ஏற்பாடும் என்ற 2 தலைப்புகளில் நேர்காணல் நிகழ்ச்சியில் சு வெங்கடேசன் அவர்கள் ஆற்றிய உரையில் சுருக்கமாக கீழடி என்ற கிராமம் தேர்வு செய்யப்பட்டதன் பின்னணி, தனித்துவம், தற்போதைய பிரச்சினை, கீழடியின் 3ஆம் கட்ட அகழ்வாய்வு முடிவுகள், ஆய்வாளர் ஸ்ரீராமன் என தெரிவித்துள்ள பின்னணி போன்ற வினாக்களுக்கு விடை காணும் வகையில் நேர்காணல் அமைந்துள்ளது. நிறைவாக, வைகை நதி நாகரிகம் கீழடி குறித்த பதிவுகள் என்ற நூல் தமிழர் பண்பாட்டை புதிய அடையாளங்களோடு உலகிற்கு காட்டும் முயற்சியின் முக்கிய கட்டமாக விளங்குகிறது. இந்நூல் தமிழ் நாகரிகத்தின் பாரம்பரியம், அறிவியல் வளர்ச்சி, நகர அமைப்பு, சமூக அமைப்பு ஆகிய அனைத்தையும் பன்முகமாக நோக்கும் ஒரு முக்கிய ஆவணமாகும். வைகை நதி நாகரிகம் கீழடி குறித்த பதிவுகள் என்பது ஒரு சாதாரண வரலாற்று புத்தகம் அல்ல. இது தமிழரின் அடையாள போராட்டத்தின் ஒரு முக்கிய ஆவணமாகும். கீழடியின் மண்ணில் புதைந்திருந்த தமிழர் பாரம்பரியத்தை உலகிற்கு அறிவித்த ஒரு ஆவணமாகும். இந்நூல் வாசகனை சிறந்த வரலாற்று பயணத்துக்குள் அழைத்து செல்கிறது. பழங்கால வைகை நாகரத்தை நாம் கண்முன் காட்டும் அரிய பொக்கிசமாக அமைந்துள்ளது. இந்நூல் மாணவர்களும் ஆய்வாளர்களும் பயன்பெறும் வகையில் அமைந்துள்ளது. சிக்மண்ட் ஃப்ராய்டு என்பவர் உடலுக்கு எப்படி பயிற்சியோ அதுபோல மனதுக்கு பயிற்சி புத்தகம் வாசிப்பு என்று வாசிப்பின் முக்கியத்துவத்தை கூறியுள்ளார். அதுபோல நாமும் வாசிப்பை நேசிப்போம் என்று கூறி இத்தகைய நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலிக்கு எனது நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை வைகை நதி நாகரிகம் கீழடி குறித்த பதிவுகள் என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு தெளிவாக எடுத்து கூறிய முனைவர் கி. கீதா அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.